الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله رب العزة تبارك وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع وقال تعالى أيضا وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم النكاح من سنتي وفي رواية قال عليه الصلاة والسلام تناكحوا وتوالدوا وتكاثروا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالثقة أو كما قال عليه الصلاة والسلام ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹுவின் இல்லம் வந்து இஅத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் நம்மை படைத்தவன், பரிபாலிக்குகிறவன், நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிறவன். அந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்மை எந்த நோக்கத்திற்கு படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நல்லவர்களாக அல்லாஹ் நமக்கு என தயார் செய்திருக்கும் படைத்திருக்கும் உன்னதமான உயரிய சுவனத்தை அடைகிற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் அனைவரும் ஆக முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த ஜல்ல ஜலாலுஹு ரப்புல் இஸ்ஸத் எவைகளை செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கிறானோ, எந்த உலக வாழ்க்கையின் காரணமாக நாளை மறுமையில் அல்லாஹுவின் விரோதிகளுக்கு என தயார் செய்யப்பட்ட நரகம் கிடைக்கும் என அல்லாஹ் எச்சரித்திருக்கிறானோ, எந்த உலக வாழ்க்கையினால் அல்லாஹ் கோபமடைகிறான் என கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்களோ, அப்பேற்பட்ட இஸ்லாத்துக்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள், ஷைத்தானியத்தான சிந்தனைகள், செயல்பாடுகள் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசியை செய்து கொள்கிறேன். அருமைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவன் படைத்த உலகத்தில் அவன் சில மாதங்களை அமைத்து தந்திருக்கிறான். அந்த மாதங்களில் கண்ணியமான நான்கு மாதங்களையும் அமைத்து அந்த நான்கு மாதங்களில் கடைசி மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது இஸ்லாமிய வருட கணக்கில் கடைசி மாதம். அதுபோன்று துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது சிறப்பாக்கப்பட்ட கண்ணியமாக்கப்பட்ட நான்கு மாதங்களிலும் கடைசி மாதமாக இருக்கிறது. அல்லாஹு இன்னல்லே குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உலகத்தினுடைய நடைமுறையில் 12 மாதங்கள் இருக்குகிறது என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமானவைகள் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அந்த கண்ணியமாக்கப்பட்ட 4 மாதங்களில் நாம் ஏற்கனவே இருக்கிற 8 மாதங்களில் என்னென்ன தவறுகளில், என்னென்ன பிழையான செயல்பாட்டில் ஈடுபடுகிறோமோ அவைகள் இந்த கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் நடைமுறைப்படுத்தப்படக் கூடாது, அதை கூடுதல் கவனம் செலுத்தி அதிலிருந்து உங்கள் வாழ்வை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அல்லாஹுவை நல்லடியார், அந்த வகையில் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 1438 ஹிஜ்ரி வருடத்தினுடைய கடைசி ஜும்ஆவை இன்று நாம் அடைந்திருக்கலாம். இன்று துல்ஹிஜ்ஜா மாதத்தின் பிற 23 நாள். இந்த மாதம் 29 நாட்களை கொண்டு முடிவடைகிற பொழுது இந்த ஜும்ஆவுடைய நாள் இந்த வருடத்தின் கடைசி ஜும்ஆவாக அமைந்து விடுகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எந்த நபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்திருக்கிறானோ, யாருடைய வாழ்க்கையில் அவன் நலவை ஹஜ் என்ற நலவை நாடி இருக்கிறானோ அப்பேற்பட்டவர்களுக்கு ஹஜ்ஜை செயல்படுத்துகிற பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். எனவே ஹஜ்ஜுக்கு சென்று வந்த மக்கள், புனிதம் நிறைந்த காபத்துல்லா ஷரீஃபை கண்குளிர கண்டு வந்த மக்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமியில் தன்னுடைய கால் பாதத்தையும் படித்து வந்த மக்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய பாடத்தில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிலிருந்து எதை நாடுகிறார்களோ அப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஒரு வாழ்வாக சீர்திருத்தம் பெற்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் இவரிடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றதை நிறைவேற்றினார்களோ அத்துணை நபர்களுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருவானாக. அந்த ஹஜ்ஜுக்குரிய பிரதி கூலியாக நாளை மறுமையில் பரிபூர்ணமான சுவர்க்கத்தை வல்ல ரஹ்மான் தன் தருவானார். அல்லாஹுவின் நல்லடி யார்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்தது முதல், படைப்படி படைப்பதற்கு முதன்மையாகவே உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு வாழ்வை அல்லாஹ் அமைத்துதான் மனிதனை உலகத்தில் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்படுகிற மனிதன் அவன் தனி மனித வாழ்வாக வாழ்கிற பொழுதும் சரி, அவன் குடும்ப வாழ்க்கையாக வாழ்கிற பொழுதும் சரி, அவன் சமூகத்துடன் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்வாக இருக்குகிற பொழுதும் சரி, அவன் சிறுவனாக இருக்குகிற பொழுதும் சரி, அவன் வாலிபனாக அமைகிற பொழுதும் சரி, அவன் வயோதிபத்தை அடைகிற காலமாக இருந்தாலும் சரி, யாரு எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பருவத்தில் எப்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மனிதனை படைப்பதற்கு முன்னே அல்லாஹ் அமைத்துதான் மனிதனை படைத்திருக்கிறார். பெரியவன் அல்லாஹும் இன்னதார்களே, இதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் மனிதனை நான் படைத்ததெல்லாம் அவன் என்னை வணங்குவதற்காக வேண்டிதான். ஏன் அவனுக்கு என ஒரு வாழ்வை அமைத்து நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாழ்வின் பிரகாரம் அவன் வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது அவன் இபாதத்தாக அது இபாதத்தாக அமைகிறது. அல்லாஹும் இன்னதார்களே, இரவு நேரத்தில் நாம் தூங்குகிறோம், காலை நேரத்தில் நாம் எழுந்திருக்குகிறோம். இது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் செய்கிறார்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் அந்த தூக்கம் என்ற ஒன்றை இரவில் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். பறவை இனமாக இருக்கலாம், மிருக இனமாக இருக்கலாம், ஊர்வன ஜந்துக்களாக இருக்கலாம், தண்ணீருக்குள்ளே வாழுகிற மீன் இனமாக இருந்தாலும் கூட அதற்கும் அல்லாஹ் ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்துதான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ற வகையில் அல்லாஹுவை நம்பி வாழுகிற நமக்கு நாம் தூங்குகிற தூக்கத்தை அல்லாஹ் இபாதத்தாக அமைத்து தருகிறார், இபாதத்தாக அமைத்து தருகிறார். உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு பசி என்று ஒன்றை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த பசியாற்றுதல் என்ற ஒன்றை அல்லாஹ் நமக்கு இபாதத்தாக அமைத்து தந்திருக்கிறான். தாகம் என்பதை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த தாகத்தை நாம் தண்ணீர் கொண்டோ அல்லது வேற ஏதேனும் பதார்த்தங்களை அருந்துவது கொண்டோ தாகத்தை தீர்க்கிறோமே, அதையும் அல்லாஹ் நமக்கு இபாதத்தாக அமைத்து தந்திருக்கிறான். கனிமன் அல்லாஹுவின் நல்லது யாரிலே, இந்த தொடரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உலகத்தில் படைக்கப்பட்ட அல்லாஹுடைய படைப்பினங்கள். குறுகிய குறிக்கப்பட்ட காலம் வருகிற பொழுது உடல் ரீதியான அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆசா பாசங்களை தீர்த்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் எத்துணை படைப்பினங்கள் இருந்தாலும் எல்லா படைப்பினத்திலும் அல்லாஹ் ஆண் பெண் என்ற சோடியை அல்லாஹ் அமைத்துதான் படைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் நாம் அதை ஜோடியாகவே படைத்திருக்கிறோம். ஆண் பெண் என்ற இரண்டு பால்களையும் ஒன்றாகவே உலகத்தில் படைத்திருக்கிறோம். எனவே ஆண் பெண் என்ற இரண்டு ஜோடிகளுக்கு அல்லாஹ் ஆசா பாசங்களை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஜோடி இணைகிற அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கனிமன் அல்லாஹுவின் நல்லடி யாருளே, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் பறவை எடுத்து பார்க்கலாம், மிருகங்களை எடுத்து பார்க்கலாம், கூட்டு குடும்பங்களாக வாழுகிற உலகத்தில் அல்லாஹ் படைப்புகளை தான் வைத்திருக்கிறான். எனவே மனிதனுக்கும் அந்த கூட்டு குடும்பம் என்ற ஒரு துணை, ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் இணைந்து செயல்படுகிற குடும்ப வாழ்வை அல்லாஹ் ஒரு இபாதத்தாக அமைத்து தந்திருக்கிறான், இபாதத்தாக அமைத்து தந்திருக்கிறான். கனிமன் அல்லாஹு இன்னலடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறானே, ஆண்களை பார்த்து விசேஷமாக அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களே தீனியத்தான அமைப்பில் உங்களுடைய மனம் திரும்புகிற எந்த பெண்ணை திருமணம் செய்தால் உங்களுடைய குடும்ப வாழ்வு இனிமையாக இனிப்பாக அமையுமோ சந்தோஷமாக அமையுமோ அப்பேற்பட்ட அழகான பெண்களை நீங்கள் திருவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்கிற ஒரு ஏவல், ஒரு ஆர்டர், ஒரு வழிகாட்டுதல். குடும்பத்தில் இருக்குகிற பொறுப்புள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய குடும்பத்துல அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உங்களோட பொம்பளை பிள்ளைகளாக இருக்கலாம், ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட சகோதரிகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், யாரு பொறுப்புள்ளவர்கள் நீங்க, உங்களோட குடும்பத்தை யாரு திருமணத்துடைய தேவை இருக்குகிற நிலைமையில் ஆண்கள் பெண்கள் இருக்குகிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். ஆண்களை பார்த்தல்லா திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை போல குடும்ப பொறுப்புள்ளவர்களை பார்த்தல்லா சொல்கிறான், திருமணம் செய்து வையுங்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமண இனம் திருமணம் என்ற இந்த பந்தத்தை சொல்கிறார்கள். அன் நிகாஹ் மின் சுன்னதி, நிகாஹ் என்ற இரு மனம் ஒன்று சேருகிற திருமணம் அது என்னுடைய நடைமுறை, என்னுடைய நடைமுறை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெண்களை அல்லாஹ் திருமணம் செய்து கொடுத்தான். அவர்கள் வஃபாத் ஆகுகிற பொழுது 9 மனைவிமார்கள் ஹயாத்துடன் இருக்கிறார்கள். 9 மனைவிமார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவருடைய சுன்னா மாத்திரம் அல்ல, சொன்னார்கள் வஸ்ஸுன்னத்துல் அன்பியா மின் கப்லி, எனக்கு முன்னர் உலகத்தில் வந்த நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்திருக்கிறார்கள். அர்பஅம் மின் சுனனில் முர்சலீன், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பஅம் மின் சுனனில் முர்சலீன், 4 முக்கியமான காரணங்கள் விடயங்கள் இருக்குகிறது, அது ரசூல்மார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தியது. அதில் ஒன்று அன்னிக்கா, அன்னிக்கா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களை பற்றி சிலாகித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது அல்லாஹ் இப்படியும் சொல்லி காட்டுகிறார், நாம் நபிமார்கள் உலகத்தில் அவர்களை அனுப்பியதற்கு பிறகு அவர்களுக்கு நாம் மனைவியர்களை அமைத்து கொடுத்தோம். திருமணத்தை குடும்ப வாழ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது சொல்கிறான், அந்த மனைவியர்களுக்கு நாம், அந்த நபிமார்களுக்கு நாம் மனைவியர்களை, ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த ஜோடிகளின் மூலம் இந்த உலகத்தில் குழந்தை பாக்கியங்களை, குடும்ப வம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். மதுர்ரியா அல்லாஹ் சொல்கிறான், துர்ரியான்னு சொன்னா அவங்களோட சொந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கே ஒரு இனத்தையே, அவர்களுக்கே ஒரு சந்ததியையே, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து அவர்களுக்கு பிள்ளைகள், எனவே நபிமாருடைய பேர குழந்தைகள், அந்த பேர குழந்தைகள் திருமணம் முடித்து அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தைகள். குரான்ல நீங்க அநேகமான குரானுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தா அல்லாஹ் உங்கட பிள்ளைகள் என்று சொல்வதை விடவும் உங்கட பிச்சளங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். பெற்றோர்கள் துஆ கேட்கிற பொழுது கூட அல்லாஹ் சொல்கிறார், கணவன்மார்கள் கேட்க வேண்டிய துஆ, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா, யா அல்லாஹ் என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் என்று கேட்காமல் என்னுடைய பிச்சளங்களின் மூலம் எனக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. என்னுடைய மனைவி, என்னுடைய பிச்சளங்களின் மூலம் பேர பிள்ளைய பார்த்தும் அப்பா சந்தோஷம் அடையணும், பேர பிள்ளைய பார்த்து அப்பா கண்ணீர் வடிக்க கூடாது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது எங்களோட துஆல கேட்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாரிய பொறுப்பு அல்லாஹ் சொல்லி தருகிறார். உங்களோட பிள்ளைக்கு மட்டும் துஆ கேட்காதீங்க, உங்களோட பிள்ளை நல்லா வளர்ந்து ஆளாகி திருமணம் முடித்து அந்த உங்களோட பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகள் கிடைத்த அதையும் கண் குளிர நீங்கள் காண வேண்டும் என்று அப்பாமார் பேர குழந்தையும் சேர்த்து துஆ கேளுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இப்படி நபிமார்களை சொல்கிற பொழுது குடும்ப வாழ்வை பற்றி அவர்களை பேசியிருக்கிறார். எனவே குடும்ப வாழ்க்கை என்பது நிக்காஹ் என்ற ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் ஜோடி சேருகிற அந்த திருமணம் என்பது எங்கட மார்க்கத்துல ஒரு இபாதத், எங்கட மார்க்கத்துல ஒரு இபாதத். அந்த இபாதத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் அல்லாஹ் குர்ஆனில் காட்டி தந்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நடைமுறையிலும் செயல்படுத்தி தந்திருக்கிறார்கள், அழகே அழகாக தெளிவுபடுத்தி காட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு திருமணம் நடைபெறுகிற பொழுது அங்கே 5 விடயங்கள் அவசியம் கவனிக்கப்பட வேண்டும், அவசியம் கவனிக்கப்பட வேண்டும். அந்த 5 விடயங்களில் முதலாவது யாரு, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குகிற அந்த பெண்ணை பெத்தெடுத்த அல்லது அந்த பெண்ணைக்கு உரிமையுள்ள வலி என்று சொல்கிறவர் உண்டோ, வாப்பாவாக இருக்கலாம், அல்லது வாப்பட வாப்பா அப்பாவாக இருக்கலாம், அல்லது வாப்பட வாப்பட வாப்பா பாட்டன் பூட்டனாக இருக்கலாம், அல்லது வாப்பாவினுடைய சகோதரர்கள், அல்லது சகோதரர் வாப்பாவினுடைய சகோதரர் சொல்கிற பொழுது சாச்சா பெரியப்பா, அல்லது அவர்களுடைய ஆம்பிள பிள்ளைகள், அல்லது அந்த பெண்ணுடைய உற்ற சகோதரன், சொந்த சகோதரன், அல்லது அவர்களுடைய ஆம்பிள பிள்ளைகள், இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு வழி என்ற உரித்துள்ளவர் இருக்க வேண்டும் என்பதை ஷரியத் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நிக்காஹ் என்பது இஸ்லாமிய பார்வையில் செல்லுபடியாக மாட்டாது. ஒரு திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் இணைந்த ஹலாலான உறவாக அது அமைய மாட்டாது. எப்படி இருந்தாலே தவிர இல்லா விவலியின், அது வலி என்ற பெண்ணுக்கு உரிமை கோருகிற ஒருவரின் மூலம் அந்த திருமணம் நடத்தி வைக்கப்பட்டாலே தவிர அது திருமணமாக ஆக மாட்டாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எங்களோட சமூகத்துல இந்த விஷயத்துல மிக பெரும் தவறுகள் நடந்திருக்குகிறது. அது மாத்திரமல்ல நடந்து கொண்டும் இருக்குகிறது. அல்லாஹுவின்னர்களே, எத்தனைய திருமணங்கள் இன்று பார்க்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹுடைய திருப்பையினால் சென்ற சுமார் 1.5 வருட காலமாக கொழும்பினுடைய ஒரு பகுதிக்கு காவியாக இருக்குகிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சமூகத்துக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருக்கிறான். அந்த வகையில் பார்க்கிற பொழுது நம் சமூகத்தில் நடந்து இருக்கிற அநேகமான திருமணங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குகிறது என்று சொன்னால், அந்த அடிப்படை எடுத்து பார்க்கிற பொழுது சொல்வார்கள் தமிழில், முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்ப நிக்காஹுடைய மஜ்லிஸில் நிக்காஹ் என்பது இஸ்லாமிய முறைப்படி நடக்காததின் காரணமாக இவருடைய குடும்ப வாழ்க்கை தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பிரித்து விடப்பட வேண்டியவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாம் சொல்கிறது ஒரு திருமணம் என்பது, நிக்காஹ் என்பது வலியுடைய சம்மதம் இல்லாமல், வலியுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய உத்தியோகபூர்வமான எந்த விதமான தகவலும் அவர்களுக்கு வழங்கப்படாமல் ஒரு பெண்ணை இன்னொரு ஆணுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அது திருமணம் அல்ல, அது திருமணம் அல்ல. அவசரமாக அவர்கள் பிரித்துவிடப்பட வேண்டும். பிரித்துவிடப்பட வேண்டியவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள். எப்படி வாழ முடியும் சகோதரர், எப்படி வாழ முடியும்? தொடர் பிரச்சனையிலேதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே நிக்காஹ் என்று சொல்கிற பொழுது இஸ்லாம் சொல்கிறது வலி என்பது மிகப்பெரும் மிகப்பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டி ஒன்று. இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்கிறோம், திருமணம் நடக்குது, திருமணம் நடக்குது, யார கொண்டு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட, பாப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஏன் பாப்பா வெளிநாட்டுல, பாப்பா பேசுறாரு இல்ல, பாப்பா வாரது போறது எதுவுமே இல்ல, நாங்க தான் பிள்ளைய கவனிக்கிறோம், மாமா மார்தான் செலவுக்கு சல்லித்தாராங்க, பெத்த பாப்பா இருக்கிறார், அவர் கவனம் செலுத்துகிறார். ஆனா திருமணம் என்று வருகிற பொழுது உம்மாமார் அவசரப்படுறது, உம்மட குடும்பத்தில் அவசரப்படுறது, நல்ல ஒரு இடம் வந்திருக்கிறது, அவர் அங்க கடந்தா கடக்கட்டும், நாங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போம். ஒரு காலமும் அந்த கல்யாணம் செல்லுபடியாக சொல்லுவார், ஒரு காலம் செல்லுபடியா. அல்லாஹ்வின் இப்படி எத்தனையோ திருமணங்களை பார்க்கிறோம் சகோதரர். சில நேரங்கள் வருகிறார்கள், திருமணத்துடைய பிரச்சனை வருகிற பொழுது, சரி உங்களோட பாப்பாவை கூப்பிட்டு நாங்க பேசுறோம், பாப்பாட நம்பரை தாங்க அல்லது பாப்பாட அட்ரஸ் தாங்க, கூப்பிட்டு பேசுகிறோம்னு சொன்னா பெண்கள் என்ன சொல்கிறார்கள், பாப்பாவை இதுல சம்பந்தப்படுத்தவானா, பாப்பாட்ட இது விஷயமா நீங்க பேசிக்கொள்ளவானா? அப்ப யாரு கல்யாணம் முடிச்சு வச்சது? பாப்பாக்கு விருப்பம் இல்லாம நிக்காவுடைய மஜ்லிஸ்ல சைன் பண்ணிட்டு அவர் எழுதிட்டு போயிட்டார். நாங்க தான் எல்லாம் பார்த்து செஞ்சு வச்சோம், பாப்பாவை இதுல கூப்பிட்டு விசாரிக்கிறதுல எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வின் நன்னடியார்களே, இப்பேற்பட்ட குடும்ப வாழ்க்கையில் இணைந்த ஆணும் பெண்ணும் வாழ மாட்டார்கள் சகோதரி, வாழ மாட்டார்கள், வாழ முயற்சி செய்கிறார்கள், ஒரு காலம் முடியாது. காரணம், பெத்தெடுத்த அந்த ரத்தம் அங்கே துடிக்குகிறது. பெத்தெடுத்த பொம்பளை பிள்ளைய என்னால சந்தோஷமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்குற, திருமணம் செய்து வைக்குகிற அந்த சந்தோஷ உணர்வு நெஞ்சில் வாப்பாட்ட இல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய இந்த துடிப்பு, அவருடைய நெஞ்சில் ஏற்படுகிற அந்த கவலை இந்த பிள்ளைகளை நிம்மதியாக வாழ வைக்காது, வாழ விடாது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இப்படி நடந்திருக்கிற சகோதரர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இது யோசிச்சு பார்ப்போம். சில இடங்கள்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பொம்பளை பிள்ளைகள் ரோட்ல போற எவனோ ஒருத்தன் சிரிச்சாண்டதுக்காக வேண்டி அவனுக்கு பின்னால ஓடிடுது. இவரும் பார்க்கிறாரு, இந்த பிள்ளை எப்படி சார் கல்யாணம் முடிச்சு கொள்ளணும், எதற்காக வேண்டி, இச்சைக்காக வேண்டி. உடல் ரீதியாக தனக்கு ஏற்படுகிற அந்த இன்பத்தை, இன்பத்தை முடித்துக் கொள்வதற்காக, முடித்துக் கொள்வதற்காக அந்த பெண்ணை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் வாழ வேண்டும் என்பதல்ல, ஏதோ இச்சையை முடித்துக் கொள்வதற்கு அந்த பொம்பளையை சேர்த்துக் கொள்ளணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராவது ரெஜிஸ்டர் போறது இதுல குறைக்கு சொல்லல, எங்கட சமூகத்திற்கு முன்னால் இருந்த பல நிக்காஹ் பதிவாளர்கள் ரெஜிஸ்டர் மார்கள் மிகப்பெரிய சமூக துரோக செயலை செய்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாப்பா இல்ல, இவர் சொன்னே அவர் நம்பியாச்சு, ஹனபி மதுகவின் பிரகாரம் திருமணம் நடைபெற்றது. எந்த ஒரு ஹனபி மதுகவிலையும் அப்படி ஒரு சட்டம் இல்ல, தானாக ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி ஹனபி மதுகவின் பிரகாரம் திருமணம் நடந்தது. காரணம், நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல பாப்பா வரலையா, பாப்பாவுக்கு சொன்னாதானே பாப்பா வர, பாப்பாவுக்கு செய்தியை தெரிவு காட்டினாதானே பாப்பா அது சம்மதமா இல்லையான்னு சொல்லுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிற சகோதரர்களே, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்குரிய வழி என்ற வகையில் உரித்துடையவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் அதனுடைய முதல் அந்தஸ்து வாப்பா, அவர் மௌத்தா போனா வாப்பட வாப்பா அப்பா, இவர்கள் ரெண்டு பேரும் இருக்க அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு வேறு யாருக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ஆனா இந்த பிள்ளையை திருமணம் முடித்துக் கொடுக்க மறுக்கிறாங்கன்னு வைங்க, மறுக்கிறாங்கன்னு வைங்க,
அந்த பெண்ணுக்கு அழகான குடும்பத்தை சார்ந்த ஒரு கணவன், நல்ல ஒரு உறவு அங்கே கிடைக்க பெற்றிருக்கிறது, நல்ல ஒரு தோதுவான ஒரு கணவன் அமைய போகிறான். அப்படி இருந்தும் பெற்றெடுத்த வாப்பா எனக்கு ஏழாண்டு சொல்கிறார், அல்லது அப்பா ஏழாண்டு சொல்கிறார் என்றிருந்தால் இஸ்லாம் சொல்கிறது அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய கடமை என்னது, உங்களுடைய ஏரியால மார்க்க ரீதியில் நியமிக்கப்பட்ட ஒரு காவி இடத்தில் போய் அனுமதி கேட்க வேண்டும். அந்த காவி வாப்பாவை கூப்பிட்டு பேசுவார், அல்லது அப்பாவை கூப்பிட்டு பேசுவார், ஏன் உங்களோட பிள்ளையை நீங்க திருமணம் முடித்து கொடுக்க ஏலான்னு சொல்றீங்க, என்ன காரணம்? அவர் சில காரணங்களை முன்வைப்பார், அவரை சமாதானப்படுத்தி அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஹலாலாக அமைய வேண்டும் என்ற இஸ்லாமிய நெறிமுறைகளை சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பிறகு எத்தனையோ அப்பாமார் மனம் திருந்தி சம்மதத்துடன் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இல்லாம அவங்க முழுமையாக மறுக்குகிற பொழுது அங்கே காது என்பவருக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. அவருடைய முழுமையான பொறுப்பில் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்குகிற அந்த கணவன், அந்த துணையாக வருகிற அந்த ஆம்பள பொருத்தமானவன் தானா என்பதை ஊர்ஜீதம் செய்ததற்கு பிறகு திருமணத்திற்கான அனுமதியை வழங்கலாம். இப்படி இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது சகோதரர். வாப்பா இல்லாட்டி கல்யாணம் முடிக்க ஏலாண்டு அல்ல, வாப்பா இல்லாட்டி கல்யாணம் முடிக்கிற எப்படி முடிக்கணும் என்ற வழிமுறையை காட்டி தந்திருக்கிறது. வாப்பாவும் இல்ல அப்பாவும் இல்ல, அடுத்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களுக்கும் அதே உரிமை இருக்குகிறது. தன் சகோதரியை சரியான முறையில் அந்த சகோதரிக்கு தோதுவான ஒருவனை இனம் கண்டு திருமணம் செய்து வைக்கலாம். அங்கே சகோதரர்கள் மறுக்குகிற பொழுது அங்கேயும் காவிக்கு அங்கே அனுமதி கிடைக்க பெறுகிறது. குடும்பத்துல வாப்பா அல்லது வாப்பாவுடைய தரப்புல, வாப்பாவுடைய குடும்ப உறவுல எந்த ஒரு ஆண்களும் இல்லை என்று இருக்குகிற பொழுது கடைசியாக காவி முழு அதிகாரத்தையும் பெறுகிறார். இப்ப குடும்பத்துல யாராவது ஒரால காவியுடைய பொறுப்பாக வச்சு அவர் திருமணம் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுப்பார். இது இஸ்லாம். இப்படி இல்லாம தாண்டோடித்தனமாக எங்கட சில திருமணங்கள் மஸ்ஜிதுகள்ல நடக்குது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் மறைமுகமான விபச்சாரங்களுக்கு மஸ்ஜித் துணை போகுகிறது, மஸ்ஜிதின் நிர்வாகமும் அதற்கு துணையாக இருக்கிறார்கள். ஒரு மஸ்ஜிதில் நிக்காக நடத்துகிறதாக இருந்தால் மஸ்ஜிதின் நிர்வாகம் விளங்கோலும் இந்த நிக்காக யாருடைய நிக்கா, அந்த பெண்ணை முடித்துக் கொடுப்பதற்கு வழியாக யாரு வருகிறார், அந்த பெண்ணை முடிக்குகிறவன் எப்பேற்பட்டவன், எந்த மஹல்லாவை சார்ந்தவன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் நிர்வாகம் இதை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் சொல்கிறோம், எந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகமா இருந்தாலும் சரி, நிர்வாகம் திருமணத்திற்காக அனுமதி கோருகிற பொழுது முன்னமே அவரிடத்தில் தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ மகள்ல விளங்குமே, யாருடைய மகள், யாரு கையா முடிச்சு கொடுக்க போறா, ஏனவே சொல்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில இடங்களில் திருமணம் நடக்குது, வாப்பாண்டு சொல்றாங்க, பெத்தெடுத்த வாப்பா இல்ல, அவர் தத்தெடுத்த வாப்பா, வழக்கெடுத்த வாப்பா, வழக்கு புள்ளைய அவர் வழக்கெடுக்கிறார். பொம்பளை பிள்ளையே தனக்கு புள்ள பாக்கியம் இல்ல, சின்னத்திலேயே புள்ளைய வளர்க்கெடுத்தாச்சு, குழந்தை பிள்ளை இல்லே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 18, 19, 20 வருஷம் பிள்ளைய வளர்த்துட்டாங்க, இவர் நினைக்கிறார் நாதானே இந்த பிள்ளைய பச்சிலம் பாலகனாக, பச்சிலம் குழந்தையாக இருக்குகிற பொழுது இருந்து 20 வருஷம் நாத்தான் வளர்த்திருக்கிறேன், அதனால் நாத்தான் பாப்பா ஒரு காலம் ஆகிறார். அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, சூரத்துல் அஹ்சாப், சூரத்துல் அஹ்சாப் அல்லாஹ் திருக்குர்ஆன், உதுஉஹும் லிஆபாஇஹிம் ஹு அக்ஸத்து இன்தல்லாஹ், அந்த புள்ளை பெறுவதற்கு எந்த தகப்பன் காரணமாக இருந்தானோ அந்த தகப்பனின் பெயரு கொண்டுதான் அந்த புள்ளை அழைக்கப்பட வேண்டுமே ஒழிய வழக்கெடுத்த தத்தெடுத்த வாப்பா ஏண்ட புள்ள இடையில பெயரை சொல்லிக் கொள்ளார். அப்துல்லா என்பவருக்கும் ஃபாத்திமா என்ற அந்த இருவருடைய திருமண வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட மகள் ஆயிஷா, இந்த ஆயிஷா என்ற பெண்ணை அப்துல் ரஹ்மான் என்பவர் வழக்கெடுத்தார் என்பதற்காக அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் சொல்லையிலான ஏண்ட புள்ள, அந்த புள்ளை பேரெழுதப்படுகிற பொழுது ஃபாத்திமா ஆயிஷா பின்தி அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகள் ஆயிஷா என்றுதான் எழுத வேண்டுமே ஒழிய வாப்பா தெரியாமல் இருக்கலாம், வாப்பா கையை விட்டுட்டு போயிருக்கலாம், வாப்பா மூத்தா போயிருக்கலாம், வளர்த்தெடுத்த வாப்பாவுக்கு பேர் போடுறதுக்கு அதிகாரமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெத்தெடுத்த வாப்பா இன்னார் என தெரிந்து கொண்டு அடுத்தவனுடைய பெயரை யாரு தன்னுடைய தந்தையாக சூட்டிக் கொள்வார்களோ நரக நெருப்புதான் அவர்களுக்கு தோதுவானது, சுவர்க்கத்துடைய வாடையை கூட அவர்கள் நுகர முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மிகப்பெரும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களே, பெத்தெடுத்த வாபாதான் அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரர், வளர்க்கெடுத்த பாப்பா அவர் வாப்பா, சதக்கா என்ற வகையில ஒரு இன்சான் ஒரு மனிதரை உதவி செய்தல் என்ற வகையில் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்திருக்கிறார். ஆனா அவருக்கு நிக்காஹ் செய்து வைக்கிற அதிகாரம் இஸ்லாம் கொடுக்கல. இஸ்லாம் அதிகாரம் கொடுக்கல. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், சில இடங்கள்ல பால்குடி பால்குடி குழந்தைகள் என்று இருக்கிறார்கள், செவிலி தாய்மார்கள். செவிலி தாய்மார்கள் என்பவர்களுடைய கணவன்மார்கள் இந்த பால் குடித்த பிள்ளைக்கு மகரமான பாப்பா. செவிலி தாய்மார்கள் ஒரு உமா பால் குடித்திருக்கிறான் ஒரு பிள்ளைக்கு, அந்த உமாட புருஷன் இருக்கிறாரே இவர் இந்த பால் குடித்த பிள்ளைக்கு பாப்பாவை போல, பாப்பாவை போலன்னா மகரம். அல்லாஹ்வின் நன்னடியார்களே, அந்த மகரமான பாப்பாவுக்கு கூட திருமணம் செய்து வைக்கிற அனுமதி இஸ்லாம் கொடுக்க. பால்குடி உறவை ஏற்படுத்திய அந்த வாப்பாவுக்கு கூட அந்த பொம்பளை பிள்ளையாக இருந்தால் திருமணம் செய்து கொடுப்பதற்கான அந்த உரிமையை இஸ்லாம் வழங்கல்ல. அப்படி இருக்க வளர்த்தெடுத்த வாப்பாவுக்கு எங்க நம் உரிமை கிடைக்கும் சகோதரர்? இதுல மிகப்பெரிய ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தேறிருக்கிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது சகோதரர்களே. எங்கள்கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டுகிற பொழுது சந்தேகம் இருந்தால், பேர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க என்று பார்க்குகிற பொழுது அதற்கு பிறகும் சந்தேகம், விசாரணை நடத்துகிற பொழுது என்ன சொல்றாங்க, இல்ல என்னைய சின்னத்திலேயே ஹாஸ்பிட்டல் இருந்து இவங்க தான் எடுத்து அவங்களோட பேரை இந்த பேர்த் சர்டிபிகேட்ல எழுதி கொண்டாங்க. சமூகத்தை நடந்திருக்கிற சகோதரர் அப்துல்லா என்பவர் ஹாஸ்பிட்டல பெத்தெடுத்த பெறப்பட்ட ஒரு பிள்ளைய அந்த கணமே எடுத்துட்டு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல பேர் எப்படி கொடுக்கிறாரு, பாப்பா இன்னொரு ஆள், இவர் பேர் கொடுக்கிறாரு ஏண்ட புள்ள அப்துல்லான்னு பேர்த் சர்டிபிகேட்ல பேர் எழுதுங்க. அல்லாஹ் முன்னாடி இதனால ஏற்படுகிற விபரீதம், இதனால ஏற்படுகிற விபரீதம், இவர் நினைக்கிறார் நான் பிள்ளைய வளர்க்கெடுக்கிறேன், நான் தத்தெடுத்து விட்டேன், என்ற பேரை பேர்த் சர்டிபிகேட்ல எழுதியாச்சு, நான் இந்த பிள்ளைய வளர்த்தெடுத்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாரு. இப்ப இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சா இவர் நினைக்கிறார் என்ற பேத்தி, மகரமான பேத்தின்னு நினைக்கிறார். வாழ்க்கையிலே ஹராத்திலே அந்நிய பெண்ணுடனேயே இவருடைய செயல்பாடு, இவருடைய பேச்சுவார்த்தை, அந்த வளர்க்கெடுத்த பிள்ளையும் அந்நிய பெண். இஸ்லாமிய பார்வையில அந்த பொம்பளைக்கு கிடைச்ச ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளை இவர் சொல்வார், கொஞ்சி விளையாடுவார் பேத்தீண்டு, ஆனால் பேத்தி அல்ல, பேத்தி அல்ல. அல்லாஹ்வின் இப்படி தொடராக பார்க்குகிற பொழுது ஹராம் ஹராம் என்பது அங்கே தொடராக மஹரமியத் என்று சொல்கிற இஸ்லாம் மஹரமியத் என்று சொல்லி தருகிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட அந்த வரையறையை மீறிய செயல்பாடுகள் குடும்ப உறவுகளில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நிக்காஹுடைய மஜ்லிஸுகள்ல அந்த வழக்கெடுத்த வாப்பாமாரும் நாங்கள் தான் வழியாக இருந்து திருமணம் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ திருமணங்கள் சகோதரர்களே, விசாரணைக்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையே முதல் கோணல், முற்றிலும் கோணல். ஆரம்பம் நிக்கா பெத்தெடுத்த வாப்பாவின் மூலம் அல்லது ஷரியா காட்டித் தருகிற வழிமுறையின் மூலம் நடந்தேறவில்லை, நடந்திருக்கவில்லை. நினைக்கிறாங்க நாங்க 100 சகன் சாப்பாடு கொடுத்தோம், இந்த பள்ளியில நாங்க நிக்கா செஞ்சோம், நிக்காவுக்கு பெரிய ஒரு ஆலிம் வந்து பயான் செஞ்சார், எல்லாமே இருட்டடிப்பு, எல்லாமே இருட்டடிப்பு. நல்லே இந்த இடத்துல நாங்க வலிமா விருந்து கொடுத்தோம், ஊர் அறிய சாப்பாடு கொடுத்தோம், குடும்பத்துக்கு எல்லாரும் தெரியும் நாங்க கணவன் மனைவி, எங்கட பிள்ளைய நாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் ஊர் அறிய. ஆனா இஸ்லாம் அறிய அந்த நிக்கா செல்லுபடியற்ற நிக்கா. திருமணம் அமைப்பை பொறுத்தவரை வழி என்பது மிக முக்கிய பிரதானமான ஒரு அமைப்பாக இருக்குகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த வழி என்பதில் கோட்டை விடுவதன் காரணமாக குடும்பத்தில் பல உறவுகள், பல குடும்பங்கள் குடும்பமாக வாழ முடியாதே, பிரிக்கப்பட வேண்டியவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள், ஒரு நாளும் வாழ முடியாது. இரண்டாவது பக்கம் சகோதரர்களே, அங்கே சாகிதுகள் இருந்தாக வேண்டும், விட்னஸ் என்ற சாகிதுகள், இது முக்கியம், மிக முக்கியம். ஒரு அக்கது நடைபெறுகிற பொழுது, நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடைபெறுகிற பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் இணைகிற இருவரையும் பற்றிய தெரிந்த சாகிதிகள் அங்கே இருக்க வேண்டும், சாட்சியாளர்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிக்கா மஜ்லிஸ்க்கு வந்த கூட தான் சிலாக்கள் சாட்சியாளர்களை தேடுறது, அவங்க இல்லையா, பெரியப்ப வரலையா, மாமா வரலையா, நிக்கா மஜ்லிஸ்க்கு வந்ததுக்கு பாரு. அல்லது நிக்காவுடைய மஜ்லிஸ்ல இவரை பத்தி, இந்த பிள்ளைய பத்தி, இந்த கொடியனை பத்தி தெரியாத யாரோ ஒரு ஆள், அவங்க அவங்க எழுந்துட்டுமே. அல்லது ஒரு எம்பி வந்திருப்பார், ஒரு முனிசிபல் கவுன்சில் இருக்கக்கூடிய முக்கியமான வந்திருப்பார், ஒரு கவுன்சிலர் வந்திருப்பார், அவரை வச்சு பெருமைக்கு விட்னஸ்க்கு ஷஹாதா சாட்சி சைன் போடுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்து அவங்களை கூப்பிட்டா வந்து பேசுவாங்களா? நாங்க முகம் கொடுக்கிறோம் சகோதரர், நிக்காஹுடைய அந்த பதிவில் சாட்சியாரர்களாக கையொப்பம் விட்டவர்களை வரவழைக்கப்படுகிற பாடு கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க மஜ்லிஸ் நடத்தோம், எங்களைய சைன் வைக்க சொன்னாங்க சைன் வச்சோம், எங்களுக்கு என்ன இதுல தடைய போட இல்லாது, அது நீங்களும் அவங்களும் பாத்துக்கோங்க, எங்களுக்கு எந்த விட்னஸையும் கூட்டு நீங்க சமன்ஸ் நீங்க கடிதம் அனுப்பாதீங்க. இந்த அளவு இஸ்லாமிய திருமணம் என்ற வகையில் மிகப்பெரும் மோசடிகள், இருட்டடிப்புகள் நடைபெறுகிற போது. அல்லாஹ் இன்னலடியார்களே, அடுத்த பகுதி தான் திருமணம் நடைபெறுகிற பொழுது, நிக்காஹுடைய பதிவு நடைபெறுகிற பொழுது அங்கே மனவாளன் இருக்க வேண்டும். எங்கட சமூகத்துல சல்லிக்கு சல்லித்த பணம் என்றால் பணமும் வாய துறக்கும் என்ற அமைப்புல சில ரெஜிஸ்டர் மார்கள் செஞ்சிருக்கிற வேலை, துபாயில இருக்கிற ரெண்டு ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஸ்ரீலங்கா நிக்கா செஞ்சு வச்சிருக்கிறார், நிக்காஹ் பதிவு செஞ்சிருக்கிறார்கள் இங்கே இலங்கையில. ஆனா எங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் கேட்டா துபாயில இருந்தோம் அல்லது சிங்கப்பூர்ல இருந்தோம் அல்லது வேற ஏதாவது நாடுகள் இருக்குகிறவர்களுக்கு இங்க நிக்காஹ் பதிவு நடைபெற்று இருக்கிறது. இந்த இலங்கை நாட்டில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு நியமத் சகோதரர்களே, இஸ்லாமிய திருமண தனியார் சட்டம் என்பது எங்கட மக்களை அதை குடி தோண்டி புதைப்பதற்கான காரணிகளை காரணங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்காஹ் என்று மஜ்லிஸ் வருகிற பொழுது அங்கே மணவாளன் இருக்க வேண்டும். மணவாளி என்ற அந்த பெண் இன்னார்தான் என்பது குறிக்கப்பட வேண்டும். சில பெண்கள் சொல்றாங்க, எங்களுக்கு எங்கட பாப்பாவா யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எங்கட ஐடென்டி கார்டு எடுத்துட்டு போனாங்க. ஒரு 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 கேஸ் வருது, அந்த பொம்பளைய போலி விசாரிக்க போல வந்து அழுகுறா, என்ன சொல்றான்டா, என்ற நானா வந்து எனக்கிட்ட உன்ன சிம் கார்டு ஒன்று எடுக்கணும், உன் ஐடென்டி கார்டை தாண்டி எடுத்துட்டு போயிட்டு அங்கில வந்து சொல்றாரு உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன்னு சொல்லுறா. அல்லாஹ்வு நல்லடியார்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, சிந்தனை செஞ்சு பாருங்க. இப்படி எல்லாம் சமூக துரோக செயல் சகோதரர்களே, குடும்பத்தில் இருப்பவர்களை குளிப்பறித்து விடுகிறார்கள், குளிப்பறிக்கிறார்கள், குடும்பத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். அல்லாஹ்வு நல்லடியார்களே, இதுல இன்னும் ஒரு பகுதி, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுவதற்கான அடிப்படை காரணிகள் ஒன்றுதான். இன்னைக்கு நிக்காஹுடைய மஜ்லிஸ்கள்ல பெருமையோட மகருடைய தொகையை எழுதுறாங்க, 3 லட்சம் பொறுமதியான தங்க நகை, 10 லட்சம் பொறுமதியான தங்க நகை, 10 பவுன் பொறுமதியான தங்க நகை பெருமைக்கு எழுதுறாங்க. அதுக்கு பிறகு அங்க பார்த்து அதிக்கிற ஓட்டு அதுக்கு பிறகுதான் வேற, ஏன்னா மஜ்லிஸ்ல யாரும் தங்கக்கார காரனை கூப்பிட்டு வச்சுக்கணும் அரசு பாக்குறது இல்லையே, தராசை வச்சு நிறுத்து பாக்குறது இல்லையே, எல்லாம் நம்பிடுறது அவங்க வசதிக்காராக்கள் 10 பவுன் போடுறதுக்கு வசதி இருக்கு, 10 லட்சம் மகர் கொடுக்கறதுக்கு வசதியானவர் தான். ஆனா பிரச்சனை வந்ததுக்கு பிறகு பார்த்தா அங்க பேருக்கும் புகழுக்கும் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்குகிறது, ஆனா மகருடைய தொகையை கொடுத்திருந்தா சில நேரம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க, இன்னும் சில பகுதிகளில் மகருடைய தொகையை கொடுக்கப்பட்டே இல்லை. ரெஜிஸ்டர் மார்களை கூப்பிட்டு விசாரிச்சா ஏன் கொடுக்கப்படாத மகரை நீங்க எழுதிருக்கிறீங்க, அவங்க சொல்றாங்க மாப்பிள்ள விட்ட நாங்க நம்பணும், கொடுக்கறன்னு சொன்னாங்க அதனால நாங்க எழுதணும். இது பெண்களுக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய அநியாயம் சகோதரர். மகர் என்பது பெண்ணுக்குரிய உரிமை, அதை யாரும் கட்டிப்படிக்க முடியாது. அல்லாஹ்வு நல்லடியார்களே, மகர் கொடுக்கப்படாத ஒரு பெண்ணுடனான குடும்ப வாழ்வு அது இனிமையாக இருக்க முடியாது சகோதரர். அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை தட்டி எடுத்து பறிச்செடுத்துக்கு பிறகு எப்படி இந்த பொம்பளையோட வாழலாம்? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ஒரு கின்தார், மிகப்பெரும் அளவில்லாத தங்கங்கள் நீங்க அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்தாலே நீங்க எடுக்க கூடாது என்று சொல்லுகிறான். இது கொடுக்காமலேயே குடும்ப வாழ்க்கை ஓட்ட பார்த்தா எப்படி சரி வரும்? அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வைநாசைத்துமுஹுன்ன கின்தாரன், பெருமதி மிக்க பெருமதி, அதாவது பெருமதி போட முடியாத அளவு மிகப்பெரும் பொக்கிச்சத்தை கிந்தார் என்றால் நீங்க அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்தாலும் பல புது மின் செய்யா, அதிலிருந்து நீங்க எதையும் எடுக்கலாம். கேட்கிறான், உங்களுக்கு வெக்கம் இல்லையா பாம்பளிக்கு கொடுத்த மகரை எப்படி எடுக்கிறீங்க நீங்க? வகைப தாக்குதூனகும், நீங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில ஒரு சேர உடல் உறவில் ஒன்றரை கலந்ததன் பின்னர் வெக்கம் இல்லையா நீங்க அந்த கொடுத்த தங்கத்தை கொடுத்த மகர குமரத்திலிருந்து எடுக்கிறதுக்கு? வாகன மின்கும் மீசாக்கீலா, அந்த பெண்கள் உங்களை நம்பி மிகப்பெரும் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறாங்களே, அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிற மாதிரி நீங்க செயல்படுறீங்களே என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூரா நிசாவில் அல்லாஹ் கேட்கிறான் சகோதரர். இன்னும் சில நாட்கள் எப்படி பூச்சாண்டி விளையாடுறாங்கடா, நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல கொடுத்தாச்சு, அந்த பெண்ணுக்கு ஒப்படைச்சாச்சு, 1 மாசம் 2 மாசம் இவர் மிகப்பெரும் கண்ணியமான ஒரு மருமகனாக மாமி வீட்டில் வர்ணிக்கப்படுகிற அந்த நேரத்தில் இவர் புஸ்தம் பெறற்றார். அங்க கொண்டாட்ட பிசினஸ் நான் ஒரே அடுத்த வருஷம் அஜிக்கு கூட்டு போட்டு பார்த்து சரிய ஏற்பாடு செஞ்சிருந்தேன், சரிவரல போல விளங்குது, பிசினஸ் கொஞ்சம் நஷ்டமாய் விளங்குது, அதை தூக்கி எடுக்கிறதுக்கு என்ன சரி செய்யணும்? பாவம் அந்த அப்பாவி புள்ள, கணவன் கஷ்டப்படுகிறான் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த அப்பாவி பெண்கள், சரி நீங்க தந்த மகர ஜுவல்லரி அப்படி இருக்கு, நீங்க அதை வித்திய உங்களோட பிசினஸ்ல நீங்க போட்டு உங்களோட பிசினஸ் நான் பில்டப் பண்ணுங்க. நல்லடி இப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் பெண்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். வெளிரங்கத்தில் அந்த பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ பார்க்கிறார், உள்ரங்கத்துல பொண்டாட்டி ஏமாத்துகிறார், வெளிரங்கத்துல சந்தோஷமா வாழ பார்க்கிறார். எப்படி வாழ முடியும் சகோதரர்? எப்படி அல்லாஹு நிலையார்களே, பிசினஸ் பார்ட்னர் தெரிந்தவர்களுக்கு வியாபாரம் செய்கிற பொழுது பிசினஸ் பார்ட்னர் அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்ட்னர் பிசினஸ் செய்கிறார்கள், ஒத்தருக்கொத்தர் சேர்ந்து வியாபாரம் செய்யறவங்க ஒருவர் அடுத்தவருடைய அமானிதத்தை பேணி நம்பிக்கையாக வாழணும், நம்பிக்கையாக வியாபாரம் செய்வோம். அந்த கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுகிற ஒருவர் அடுத்தவருக்கு துரோகம் செய்வாராக இருந்தால் அந்த வியாபாரத்தில் இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவார். இதே போலதான் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை சமூகத்தில் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அப்படி துரோகம் இழைப்பார்களே ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. இதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்கணும், இதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்கணும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, இதுல மிக பெரும் தெளிவு நாங்க பெற்றுக் கொள்ளும் சகோதரர்களே, திருமண வாழ்க்கை என்பது சாமானியமானதல்ல, அது மிக பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான திருமண வாழ்க்கையை நாங்க கலங்கடிக்க செய்வோமே ஆகிருந்தால் அந்த வாழ்க்கையில ஒரு இன்பகரமான ஒரு சூழலை, அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக எதிர்பார்க்கிறார். உலகத்தில் இன்றைக்கு பாருங்க எத்தனையோ அக்கதுகள் நடக்குது, உடன்படிக்கைகள் நடக்குது. எந்த ஒரு உடன்படிக்கையிலும் நாங்க ஹம்து சலவா சொல்லி உடன்படிக்கை நடக்குதா? எத்தனை எக்ரிமெண்ட் எழுதுறோமே, கடை எக்ரிமெண்ட் எழுதுறோம், வீட்டை வாடகைக்கு எக்ரிமெண்ட் எழுதுகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காணியை வாங்குகிறோம், ஒரு வீட்டை வாங்குகிறோம், எக்ரிமெண்ட் அடிக்கிறோம், எத்தனை எக்ரிமெண்ட், பிசினஸ் எக்ரிமெண்ட் நடக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய ஹம்தும் சலவாத்தும் சொல்லப்பட்டு நடைபெறுகிற ஒரு அக்கம் ஒரு எக்ரிமெண்ட் சொன்னா இந்த திருமணத்துடைய வாழ்க்கை, அந்த திருமணத்துடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய பெயர் சொன்னதற்கு பிறகு அந்த திருமண வாழ்க்கையில புஸ்தம் புரட்டி பூந்து விளையாட ஆரம்பிச்சா அல்லாஹுடைய சாபக்கேடு லானத் வருமா இல்லையா? அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும், கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஹலாலான அல்லாஹ் அனுமதித்திருக்கிற அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய ஒரு வாழ்க்கையாக அமைத்து கொடுக்க முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி சீரழியத்துக்கு பெற்றோர்கள் நாங்க காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அல்லா நான மருமைகளை கிட்ட கேட்பான் சகோதரர்களே, எங்களோட பிள்ளை செல்வங்களை பத்தி எல்லாம் கேட்பான். எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளை செல்வம் என்பது அல்லாவுடைய நிஹமத். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தரப்பட்ட நிஹமத்துகளை பற்றி நால மருமையில நீங்க விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பான், உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய தந்தனே, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தந்தனே, அந்த பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல நீ எப்படி நடந்து கொண்டாய், அவர்களை எப்படி குடும்ப வாழ்க்கையில் இணைத்து வைத்தாய், அவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய பார தூரங்களை நீ சொல்லிக் கொடுத்தாயா, பாடம் சொல்லிக் கொடுத்தாயா, படித்துக் கொடுத்தாயா, கணவனோடு எப்படி பேசணும், மனைவியோட எப்படி பேசணும், அந்த வீட்டுக்கு புகுகிற பொழுது அங்கு இருக்குகிற மாமி மாமா என்று சொல்லுகிறவர்களுடன் எப்படி பேசணும். நிலையார்களே, பெத்தெடுத்த உமா வாப்பாவை மதிக்க தெரியாதவங்க மாமி மாமாவை மிதிக்கிறதுக்கும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க. என்ன பெத்தெடுத்த உமா வாப்பாவோட உலகம் பேச தெரியல, எங்க மாமி மாமாவுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்க கூடாது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட ஒன்றாக வீட்டுல சந்தோஷமாக பழக தெரியல, இவர் புகுந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுடைய சகோதர சகோதரிகளை இவர் எங்க மதிக்க போகிறார் சகோதரர்? எனவே திருமண வாழ்க்கை என்பது ஏதோ உடல் ரீதியான இச்சையை அனுபவித்து முடித்தல் என்பதற்காக இணைத்து வைப்பதல்ல. திருமண வாழ்க்கை என்பது தமிழ் சொல்வார்கள், திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொல்வார்கள். அது பாதுகாக்கப்பட வேண்டும் சகோதரர்கள், அது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த திருமண உறவு என்பது அழகாக அமைய பெறுகிற பொழுதுதான் அவர்கள் மூலம் கிடைக்குகிற குழந்தை பாக்கியமும் அழகாக இருக்கும், அவர்களும் அழகாக வாழ்வார்கள், அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எனவே திருமணம் என்பது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்வதல்ல, அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் ஆரம்பமாகுகிறது. எனவே பெற்றெடுத்த பெற்றோர்கள் இவ்விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தோனும். எங்கெல்லாம் திருமணம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். நிக்காஹ் என்பது வலியுடைய சம்பந்தம் இல்லாமல், வலியுடைய அனுமதி பெறப்படாமல், அல்லது வலியினுடைய ஆவிர் இல்லாமல் நடைபெறுமையாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாம் சொல்கிறது அந்த நிக்காஹ் செல்லுபடியாகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அது ஜினா என்று சொல்கிற விபச்சாரமாகவும் இருக்கலாம் என்ற வகையில் ஹதீஸுடைய கருத்து சொல்லப்பட்டது. வாழ்க்கையில் விளங்கி நம் சமூக பாதுகாப்பை உறுதி செய்கிற நல் வழிகளில் நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக, நம்முடைய குடும்பங்களை பலப்படுத்துகிற நல்ல எண்ணங்களை நமக்கு தந்தருள்வானாக, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற பிணக்குகள் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்கிற அழகான வழிமுறைகளை வல்ல ரஹ்மான் நமக்கு காட்டி தந்தருள்வானாக, அதன் பிரகாரம் செயல்படுகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக.